வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 107.4 நமது விவசாய சமுதாய வானொலி. இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க நமக்காக என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டுப்புழு வளர்க்கும் போது நாம் என்னென்ன முறைகளை கையாளணும், அதை எப்படி பராமரிக்கணும், நம்ம பராமரித்த காலம் போக அதுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை கையாண்டோம்னா அதில் வந்து அதிக லாபம் பெறலாம், விற்பனை செய்யும்போது அதிக லாபம் எப்படி பெறலாம், இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிறதுக்காக தான் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க, அவர் கூறும் தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம், என்னுடைய பெயர் வந்து முனைவர் சிஏ மகாலிங்கம். பூச்சியியல் துறையில் பேராசிரியராக இருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ பட்டுப்புழு பற்றி, அது எப்படி வளர்க்குது, அது எப்படி மேம்பாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அதில் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது 4 பிரிவுகளை கொண்டது. ஒன்று வந்து சாப்பிட்றதுக்காக, புழு சாப்பிட்றதுக்காக மல்பெரி இலைகளை வளர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இலைகளை வைத்து நல்ல தரமான பட்டுப்புழுக்களை வளர்க்க வேண்டும். அந்த பட்டுப்புழுக்கள் வந்து கூடு கட்டும். அந்த கூடு கட்டும் பொழுது 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து மஞ்சள் கூடு, இன்னொன்று வந்து வெள்ளை கூடு. இதில் எது தரம் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை கூடுடைய தரம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டு நூல் தரமானதாகவும் நூறுப்பு கேட்டதாகவும் இருக்கும். இப்போது 3வது என்னென்னா, அந்த பட்டு கூடிலிருந்து நூலை பிரித்தெடுக்கணும், அதுக்கு ரீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நூலை வந்து ஆடையாக நெய்ய வேண்டும், அதுக்கு வந்து வீவிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. மல்பெரி அப்படிங்கிறது வந்து தமிழில் முசுக்கொட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முசுக்கொட்டை செடி வந்து நிறைய ரகங்களில் கிடைக்கும். ஒன்று வந்து முக்கியமான ரகங்கள், தமிழகத்திற்கு அதிகமாக வளர்க்கக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம், இன்னொன்று MR2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம், இப்போ சமீப காலத்தில் டபுள் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு DH1, இப்போ DH2 கூட வந்திருக்குங்க. இது வந்து தரமான அதிக பட்டுக்கூடுகளை தரக்கூடியது. இந்த எங்கே கிடைக்கும் இதெல்லாம் அது கேட்பீங்க இல்லையா? அப்போ வந்து இது வந்து உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பட்டுப்புழு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால், என்னுடைய தலைமையகம் வந்து சேலத்தில் இருக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு விரிவாக்க மையம் இருக்குது. அந்த மையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த உதவி வேணுமானாலும் பெறலாம். ஒரு செய்தி என்னென்னா, இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் மட்டும்தான் நடவுலேருந்து வீட்டு இது புழு வளர்ப்பு மனக்கட்டுறீங்க இல்லையா, அதிலிருந்து உங்களுக்கு அதை அறுவடை செய்து கொண்டு போய் நீங்கள் மார்க்கெட்டில் சேர்க்குற வரைக்கும் மானியங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறாங்க. அது பின்னாடி விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த பட்டு இதில் வந்து மல்பெரியில் வந்து நான் சொன்ன மாதிரி ரகங்கள் வந்து V1 அப்படின்னு அதிக மகசூல் தரக்கூடிய ரகம், 65-75 மெட்ரிக் டன் 1 ஹெக்டருக்கு கிடைக்கும். இது வந்து தரமான இலைகளை தரக்கூடிய ஒரு ரகம். MR2 அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம். MR அப்படின்னு மில்டியூ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு நோய் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் அது. இதில் வரக்கூடிய இந்த இதை வந்து எப்படி நீங்கள் நடவு செய்வீங்க, எங்கே வாங்கணும் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதை வந்து ப்ரைவேட்டில், அதாவது விவசாயிகளே இப்போ வந்து தரமான நாற்றுக்களை உற்பத்தி பண்ணி தர்றாங்க. இப்போ நாற்றுக்கள்லாம் எப்படி இருக்கும், நல்ல சமமான நல்ல சுகாதாரமான இடத்துல வளர்க்கப்பட்ட நாற்றுக்கள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. இந்த நாற்றுக்களை வாங்கிட்டு வந்து நம்ம வயலில் நடவு செய்யலாம். இது ஒரு முக்கியமான செய்திங்க. முதல்ல வந்து நம்ம கரணையை வெட்டி அதை வந்து பாகுபடுத்தி பிற்பாடு நல்லா செய்வோம். அதில் சில சிக்கல்கள் இருந்ததுனால இப்போ வசதியாக நம்மளுக்கு நாற்றுக்களை கிடைக்கிறதுனால நம்ம குறுகிய காலத்தில் அந்த நாற்றுக்களை வாங்கிட்டு வந்து நடவு செய்யணும். இப்போது உங்களுடைய நிலம் எப்படி இருக்கணும் அது முக்கியம் இல்லையா. அந்த நிலம் வந்து நல்ல சாகுபடிக்கேற்ற நிலமாக இருக்கணும். தண்ணீர் தேங்கக்கூடாது, களிமண் இருக்கக்கூடாது, அதே மாதிரி செம்மண் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி நோய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த குச்சிகளை அதாவது நாற்றுக்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் நடவு செய்யலாம். எவ்வளோ நடவு செய்யணும், எப்படி நடவு செய்யணும், ரெண்டு மூணு வகையாக நம்ம வந்து சொல்கிறோம். 60 சென்டிமீட்டர் அல்லது 90 சென்டிமீட்டர் அல்லது இப்போ வந்து பேட்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பேட்ரோ சிஸ்டம்னா ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அதாவது செடிக்கு செடி 60, ஒவ்வொரு வரிசைக்கு வரிசை 90, இணைவரிசைக்கும் இன்னொரு இணைவரிசைக்கும் நடுவில் நம்ம வந்து 4 அடி விடுறாங்க. இது வந்து இணைவரிசை முறை செயல்பாடு. இல்லை தண்ணி எப்படி கட்டணுமா, தண்ணி வந்து இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது. இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ எல்லா பயிர்களுக்கும் இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் சொல்லிட்டு எல்லா பயிர்களுக்கும் சொல்கிறோம். இதையும் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக செய்யலாம். இதில் வரக்கூடிய இதற்கான உரை சிபாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325 பி ஒன்றுக்கு நான் சொல்கிறேன். 325 தலைச்சத்து, 120 மணிச்சத்து, 120 கிலோ தலைச்சத்து, எல்லாம் ஒரு ஹெக்டருக்கு தான் சொல்கிறோம் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து எப்படி சாகுபடி பண்ணணும் அப்படின்னா, எப்படி இடணும் அப்படின்னா, நீங்கள் 5 முறையாக பிரித்து இடணும். கவாத்து செய்தவுடன் இந்த இதை பிரித்து இடலாம். அப்போ வருஷத்துக்கு எத்தனை நடவு செய்யலாங்க, முதலே சொன்ன மாதிரி மஞ்சள் ரகம் அப்படின்னா வருஷம் முழுக்க வரும், பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வெள்ளை ரகம்னு பார்த்திங்கன்னா இது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகம், சைனா ஜப்பான் போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகம். இது வந்து பை வோல்டன் அப்படின்னு சொல்லுவோம். பைனால் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சாகுபடி செய்ய முடியும். அப்போ இந்தியாவுக்கு பொருந்துமானா, பொருந்தும். ஏன்னா சில டெக்னாலஜி மூலமாக இந்த 2 தடவை வரக்கூடிய ரகத்தை வருஷம் முழுக்க வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விரிவாக்க நிலையத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக அதில் வரக்கூடிய பூச்சி நோய் என்ன, குறிப்பாக போன வருஷம் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த பப்பாளி பூச்சி அப்படின்னு ஒரு பெரிய பூச்சி வெளிநாட்டிலிருந்து வந்து தாக்குதல் ஆரம்பிச்சது, பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, பார்த்துருக்கீங்களா, பாருங்கள். அந்த நுனி பகுதியில் வெள்ளை வெள்ளை திட்டுக்களாக இந்த பூச்சி காணப்படும். இந்த பூச்சி வந்து மிக எளிதாக பரவக்கூடியது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட பூச்சிக்கு ஏறக்குறைய 60 வகையான செடிகள் வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு. குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீனியம் செடி தெரியும் உங்களுக்கு, அது ஒரு களைச்செடி. இந்த களைச்செடியை முதல்ல பாதிக்கும். ஆனால் உங்கள் தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அல்லது உங்களோட வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அல்லது உங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீனியம் செடியில் பாதிப்பு இருந்தால் இந்த பூச்சி உங்களுடைய தோட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், ஆரம்பத்தில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது, ஏறக்குறைய ஒரு 100 அல்லது 150 கோடி வரைக்கும் இந்த சேதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இது வந்து இந்த முசு குட்டைன்னு சொல்லக்கூடிய காஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடி முழுக்க பாதிக்கப்பட்டது. வீட்டு தோட்டங்களில் இருந்தோடைய செம்பருத்தி அந்த மாதிரி செடிகள் பாதிக்கப்பட்டது, அதனால் பெருத்த சேதம் ஏற்பட்டது. இப்போ என்ன பண்ணோம் நம்ம, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்தை வந்து சிபாரிசு பண்ணோம், பூச்சிக்கொல்லி மருந்தை சிபாரிசு பண்ணோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தவிர்க்கிறது நல்லது, அல்லது உபயோகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல இமிடாக்ளோபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை சிபாரிசு செய்தோம். அந்த மருந்தை வந்து அதிக அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்து, அது 1 லிட்டருக்கு 1.5 மில்லி அளவு போடணும். அது கூட தயவுசெய்து 8% சேர்த்து தெளிங்க. எப்போ மல்பரிக்கு பூஜை எதை தெளித்தாலும் சரி ஒட்டு பசை சேர்த்து தெளிக்கணும். ஏன்னா தண்ணீர் வந்து இலையில் ஒட்டாது, கீழே வளைஞ்சு வந்துடும். அதனால் ஒட்டு பசையை சேர்த்து தெளிக்கணும். ஒட்டு பசைக்கு கிடைக்கும், ஒட்டு பசை வந்து எல்லா எல்லா மருந்து கடையிலும் கிடைக்கும். தயவுசெய்து ஷாம்புவோ அல்லது ரின் சோப்போ அந்த மாதிரி சோப்புள்ள தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. அதற்கு என்ன இருக்குன்னா ஒட்டு பசைனு விற்பாங்க, அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கதரக்கடையில் கிடைக்கக்கூடிய காந்தி மார்க் கோபுர மார்க் சோப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சோப்பை வாங்கி நீங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் பூச்சிக்கொல்லி மருந்தோடு கலந்து தெளித்தால் நீங்கள் அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அதனுடன் இறந்து விடும். இப்போ வந்து என்னென்னா அதுக்கான ஒட்டுண்ணிகளையும் தயாரிச்சிட்டோம். நம்ம அசரோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி தருவிச்சு அது வந்து ஒரு கிராமத்திற்கு 100 என்ற அளவிலே வெளியிட்டால் போதுமானது. வெளியிட்ட இடங்களிலே பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கக்கூடாது, அந்த ஒட்டுண்ணியும் இறந்துவிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து விடுங்க. ரெண்டாவது பூச்சி என்னென்னா பிங்க் மேலி பக், பழுப்பு நிற மாவு பூச்சி அப்படிம்பாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பூச்சிகள் எல்லாமே பழுப்பு நிறத்தில் தான் தாக்கிட்டு, இது ஒரு மாவு பூச்சி தான். ஆனால் இதை வெளியே எளிதாக கட்டுப்படுத்திவிடலாம். நுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, அதாவது டைக்ளோராஸ் அப்படின்னு இதனுடைய ரசாயன பெயர், ரசாயன பெறக்கூடிய நுவான் அப்படிங்கிற மருந்து ஒரு லிட்டருக்கு 1.5 மில்லி கலந்து அதோட ஒட்டு பசையும் சேர்ந்து தெளித்தால் அந்த குறிப்பிட்ட பழுப்பு நிற மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்தி விடலாம். ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னா இதை பிடித்து தின்னக்கூடிய பூச்சிகள் இருக்குது. கிரிப்டோலிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 300 என்ற அளவிலே வெளியிட்டால் அந்த வண்டுகள் அந்த இடத்தை தேடி போய் அந்த பூச்சியை தேடி போய் அழித்து விடும், கொன்று அழித்து விடும். அடுத்த முக்கியமான பூச்சி என்னன்னா இலை பிணைக்கும் புழு. அந்த இணை பிணைக்கும் புழு வந்து எப்போ வரும் அப்படின்னா மழைக்காலங்கள் அதிகமாக வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதத்தில் இந்த பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன் வந்தால் வந்துட்டு போதே? அப்படி இல்லை, அதாவது அது இலையே கிடைக்காம செஞ்சிடும். நுனியில் இருக்கக்கூடிய தளிர் இலைகளை மட்டும்தான் சாப்பிடும். அதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய இலைய மகசூல் குறைந்துவிடும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கும் நுவான் தெளிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி டைக்ளோராஸ் அப்படிங்கிற ஒரு மருந்தை மட்டும்தான் நம்ம இந்த மல்பெரியில் தெளிப்பதற்கு சிபாரிசு பண்ணோம். ஏன்னா மற்ற மருந்துகள் தெளித்தால் அது இலையுடன் பட்டுப்புழுக்களுக்கு போய் சேதத்தை ஏற்படுத்திடும். அதனால் அதுக்கும் நீங்கள் நுவாள் மருந்து தெளித்தாலும் கட்டுப்படுத்தலாம். தற்சமயம் அதுக்கு வந்து ஒரு நச்சுரி இருக்குது, என்பிவின்னு சொல்லுவோம், அதை தெளித்தாலும் இந்த இலை பிணைக்கும் புழுவினுடைய கட்டுப்பாடை நாம் உறுதி செய்யலாம். அடுத்து நோயின்னு பார்த்தீங்கன்னா மல்வெரியில் குறிப்பாக 2 நோய் வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பவுடரி மில்லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்து இலையினுடைய அடிப்பாகத்தில் ஒரு படலம் மாதிரி படிஞ்சிட்டு உங்களுடைய செயலாக்கத்திறன் மல்வெரியுடைய செயலாக்கத்திறனை குறைத்து விடும். அதுக்கு தான் அந்த MR2 அப்படிங்கிற ரகத்தங்கம் பயன்படுத்தலாம், அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு சின்ன பூச்சி இருக்குது, மஞ்சள் நிறத்தில் ஒரு வண்டு இருக்குது. அது இயற்கையாக இருக்க உற்பத்தி பண்ணுறதுல இயற்கையாகவே இருக்கும். அது இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் எது இந்த விதமான மருந்தும் தெளிக்க தேவையில்லை. இரண்டாவது முக்கியமான நோய் என்னென்னா வேர் அழுகிற நோய் சமீப காலத்தில் அதிகமாக காணப்பட்டு வருது. ஏன் அதிகமாக வருது? நிறையா உரம் போட ஆரம்பிச்சிட்டோம், நிறையா மகசூல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா மண்ணினுடைய தன்மை கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து நாங்கள் கோவை மாவட்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் கூட கர்நாடகா மாநிலத்தில் கூட, ஆந்திரா மாநிலத்தில் கூட இந்த குறிப்பிட்ட நோயினுடைய தாக்குதல் அதிகமாகிறது. இதை வந்து என்ன பண்ணுன்னா வேரை தாக்கி அந்த செடியை முட்டுடுமாக அழித்து விடும். என்ன நோய் இது? முக்கியமாக இதுக்கு வந்து ஃபுசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அப்புறம் வந்து மேக்ரோஃபோமினா ஃபாசியோலினா, இது ரெண்டாவது நோய். இது வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய வரும். மேக்ரோஃபோமினா அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட பூசணம் வந்து வெயில் காலங்களில் அதிகமாக தாக்கல் ஏற்படுத்தும். ஃபுசேரியம் அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் தாக்குதல் இருக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், இதற்கும் ஒரு உயிர் சார்ந்த ஒரு மருந்து இருக்கின்றது, ட்ரைகோடர்மா விரிடி, அதை வந்து ஒரு கிலோ எடுத்துங்க. சூடோமோனாஸ் ஒரு கிலோ எடுத்துங்க. பெசிலஸ் சப்டிலிஸ் ஒரு கிலோ எடுத்துங்க. இந்த மூணு ஒரு கிலோவையும் 20 கிலோ மணலோடு, மணலில் சாரி 20 கிலோ தொழு உரத்தோடு கலந்து 15 நாள் ஒரு நிழல் பகுதியில் அதாவது ஆற வைக்கணும். ஆறச்சுனா என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூசணங்கள் வந்து பல்கி பெருகி உங்களுக்கு ஒரு நல்ல ஊட்டத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எப்படி இடணும், நீங்கள் மல்பரி செடியிலிருந்து தண்டு பகுதியில் தாண்டி ஒரு அடி அல்ல 1.5 அடிக்கு தாண்டி ஒரு சின்ன வளையம், இது ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி போட்டுட்டு அதில் இதை இட்டு நீங்கள் மூடிட்டு உடனே தண்ணி பாய்ச்சலாம். இது வந்து மல்பரி பொறுத்த வரைக்கும் இதுங்க. அடுத்து வந்து முக்கியமாக நமக்கு வந்து பணம் வேணும் இல்லையா, இதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய என்னாலுமே பட்டுப்புழு வளர்க்கலாம். பட்டுப்புழு எப்படி வளர்ப்பீங்க, ஒன்று ரெண்டு வகை இருக்குது. ஒன்று முட்டையை வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம், அதுதான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் மாற்று முறை வந்திருக்குது, அதாவது சிறிய புழுக்களை வந்து விவசாயிகள் உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா 1 வாரம் வயதுடைய புழுக்கள் உங்களுக்கு உங்களுடைய வயலுக்கே வரும், உங்களுடைய இடத்துக்கே அந்த புழுக்களை கொண்டு வந்து தருவார்கள். அவர்கள் வளர்த்து 1 வாரம் வளர்த்து கொண்டு வந்து தருவார்கள். அதுலேயும் நாங்கள் சொன்னாங்க ரகம் இல்லையா, மஞ்சள் ரகம் அப்படிங்கிறது பிஎம் பியூர் மைசூர் இன்டூ சிஎஸ்ஆர் 2. வெள்ளை ரகங்கள் வந்து அதுதான் உங்களுக்கு அதிக மகசூலை தரும், அதிக லாபத்தை ஈட்டி தரும். 100 பாலர்களும் அதை விரும்பி வாங்குவாங்க. அது வந்து சிஎஸ்ஆர் 2 சிஎஸ்ஆர் 4 அந்த மாதிரி ரகம் இருக்குது, அல்லது சிஎஸ்ஆர் 16 x சிஎஸ்ஆர் 17. இப்போ வந்து 4 ரகங்களுக்கு வச்சு கூட்டாக ஒரு உற்பத்தி பண்ணி தந்திருக்காங்க, அது வந்து இன்னும் மகசூல் அதிகமாக தரக்கூடியது. அடுத்தது இதில் எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும், பட்டுப்புழு வளர்க்குறதுல என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல 1 வாரம் அவன் வெளியிலிருந்து புழு உற்பத்தி பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு 1 வாரம் மிச்சப்படுது. அந்த 1 வாரம் புழுவை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மல்வரி இலைகளை நீங்கள் இன்னொரு 1 வாரத்துக்கு நீங்கள் பிச்சு கொடுத்தீங்கன்னா போதும், முழுசாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 1 வாரத்துக்கு தண்டாக கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 1 வாரத்துக்கான வேலை மட்டும்தான் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் அதிகமாக இருக்கின்றது. எத்தனை நாள் வரும், 1 வாரம் அங்கே போயிடுச்சு, இதில் இன்னொரு 2 வாரத்துக்கு நீங்கள் வளர்த்திங்கன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். கூடு கட்டும் பொழுது இம்முதல்ல வந்து என்ன பண்ணணும், சந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு புழு எடுத்து அதில் மாற்றி விட்டுட்டுணும். இப்போ வந்து அது இப்போ வழக்கத்தில் இப்போ இல்லை, இப்போ வந்து நெட்ரிக்கான்னு சொல்லிட்டு அந்த தண்டு மேலேயே வச்சுட்டிங்கன்னா அதே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் 1 வாரத்துக்கு விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அறுவடை செய்து போடணும். அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போ அதை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஊசி ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈ வந்து இந்த மல்பரி புழுக்களை தாக்கும். ஏன் மல்பரி புழுன்னு சொல்கிறேன்னா, மொத்தமாக 4 வகையான பட்டுப்புழுக்கள் இந்தியாவிலே இருக்கின்றன, இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றது. ஒன்று வந்து இந்த மல்பரி பட்டுப்புழு, இன்னொன்று வந்து எரி பட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டசார் பட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க, 4வது வந்து மியூகா பட்டுப்புழு. இந்த மியூகா பட்டுப்புழு அப்படிங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கிடையாது. இந்த 4ல் இந்த மல்பரி பட்டுப்புழு தான் உலகமெங்கும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எது தலைமையகம், நான் சொன்னேன் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைமையகம் வந்து சேலம், இந்தியாவுக்கு தலைமையகம் எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது, சென்ட்ரல் சில்க் போர்டு அது பேர், சரிங்களா. அப்போ உலகத்துக்கு யார் தலைமையகம், நிறையா உற்பத்தி பண்ணுறா. சைனா தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுங்கிறது. அது வந்து ஏறக்குறைய 85% உற்பத்தியை சீன அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எங்கேருந்து வந்திருக்கு இந்த பட்டுப்புழு வந்து சீன தேசத்தில் தான் ஏறக்குறைய 3000 மேலாக அதனுடைய ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருந்தது. எங்கே சீன தேசம், நீங்கள் தெரியும், உங்களுக்கே தெரியும் சீன தேசத்தை பற்றி. அதனால் அந்த பட்டுப்புழுக்கள் வந்து ஏறக்குறைய 3000 யாருக்குமே தெரியாமல் பட்டு மட்டும் வெளியே வந்தது, மார்க்கெட்டுக்கு பட்டு மட்டும் வரும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பரிசாக கூட கொடுத்துருக்காங்க, பட்டை வந்து பரிசாக கூட கொடுப்பாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான பொருள் அது. இன்றைக்கும் தெரியும் உங்களுக்கு, அது பட்டு அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு பட்டு சேலையாவது வாழ்க்கையில் வாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா. அதனால் பட்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விரிவாக்க மையங்களில் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இதை தாக்கக்கூடிய பூச்சிகள் நிறைய நோய்கள் வருது. இந்த பட்டுப்புழு தாக்கக்கூடிய நோய்கள் தான் அதிகமாக வருது. ஒன்று வந்து இதை தாக்கக்கூடிய பூச்சி சொன்னேன், ஊசி நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தாக்கக்கூடிய பூஞ்சால நோய் இருக்குது, பெப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்குது, பாக்டீரியா நோய் இருக்குது, அதுபோக இன்னொரு நோய் இருக்குது. 4 வந்து தாக்கும். இதனால் எளிதாக கட்டுப்படுத்திடலாம். இந்த பட்டுப்புழு வளர்ப்பு வந்து முதல்ல ஒன்று சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும். நம்ம வந்து பெருமைக்காக வந்து அதை வளர்க்கக்கூடாது. அதாவது என்ன செய்வாங்கன்னா நல்லா அழகாக பெரிய சைஸ் புழு இருக்குன்னா யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னா அவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க, எங்கே மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. மனைக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது, யாரையுமே உள்ளே விடக்கூடாது. தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு புழு நீங்கள் வெளியிட்டு வந்தால் அதை காமிக்கலாம், வெளியே யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாது சரிங்களா. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு விற்பனையாகவும் இருக்கும். பட்டுக்கூடு அங்காடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கூடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு 1 கிலோ அல்லது 1.5 கிலோ எடுத்து அதை வந்து வெட்டி பார்த்து அதனுடைய எடை, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சிகள் நோய்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முதல்ல எடை முக்கியம், அதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சில்க் ரேட், பட்டுனுடைய விலை, அந்த விலை வந்து முன்னத்த நாள் என்ன வளர்த்ததோ அந்த விலை கூட போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணி உங்களுக்கான விலையை கொடுத்துருவாங்க. இது யார் எடுப்பா, அங்கே இருக்கக்கூடிய ரீலர்ஸ் வருவாங்க, இந்த அங்காடிக்கு வருவாங்க, வந்து அந்த எடுத்து பார்த்து ஆக்ஷன் விடுவாங்க. ஆக்ஷன் விட்டு யார் அதிகமான விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் இங்கே நான் பேசியதை கேட்டதுக்கு மிக்க நன்றி. எல்லோரும் பட்டுப்புழு விவசாயம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மாத வருமானம் குறைந்த 30,000-40,000 வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து எவ்வளோ இடம் இருக்குன்னு பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்து அதிகமான ஏரியா போட வேண்டாம், 30% 40% இருந்தால் கூட இந்த விவசாயத்தை செய்து அதிகமான லாபத்தை ஈட்டலாம். நன்றி, வணக்கம்.
என்ன நேயர்களே, இதுவரைக்கும் கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுபோல் மற்றொரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நமக்காக பட்டுப்புழு வளர்ப்பு முறைகளை பற்றி கூறியவர் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த பூச்சியியல் துறையில் பணிபுரியும் பேராசிரியர் டாக்டர் சி ஏ மகாலிங்கம் அவர்களுக்கு நமது நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.